ஒரு மனுஷன் ஒரு கம்பெனியில 30 வருஷம் வேலை செஞ்சு 30 வருஷம் சர்வீஸ் ரொம்ப உண்மையா இருந்து அந்த கம்பெனியை கட்டி உழைச்சிருக்கிறாரு. திடீர்னு அந்த கம்பெனியில சில மாற்றங்கள் ஏற்பட்டதுனால யோசிச்சு பாருங்க, 30 வருஷம் சர்வீஸ் இருந்த அவரை ஆபீஸ்க்குள்ள கூப்பிட்டு, இனிமே நான் அங்க உங்களை வேலையில வச்சுக்க முடியாது, இந்த மாசம் சம்பளம் கொடுக்குறோம், சம்பளத்தை வாங்கிட்டு நீங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னது மாத்திரம் இல்ல, அங்கிருந்து எல்லாத்தையும் நடத்தி கண்ட்ரோலா இருந்து நடத்தினவர் அவர் போகும்போது செக்யூரிட்டி கூட அனுப்பிச்சு அவரை வெளியில வழியில கேட்டு வெளியில அனுப்பிச்சிட்டு வாப்பான்னு அனுப்புறாங்க. ஏன்னா அவரு போகும்போது ஏதாவது திருடிட்டு திருடிட்டு போயிட போறாரு, இல்ல ஏதாவது உடைச்சிட்டு போயிட போறாருன்னு அவர் பேட்ஜ் கீஜ் எல்லாம் வாங்கி அவர் வெளியே அனுப்புறாங்க. 30 வருஷம் சர்வீஸ் பண்ணி ஒரு நாளில் கூப்பிட்டு வீட்டுக்கு அப்படி அனுப்பிச்சோன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அது அந்த ரோட்டில் அந்த மனுஷன் நடந்து போறார், மனம் உடைஞ்சி போய் நடந்து போறார். அது உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அனுபவம் ஏற்பட்டிருக்கா தெரியல, ரொம்ப வேதனையான அனுபவம். இவ்வளோ முயற்சி போட்டு இவ்வளோ கட்டி ஒரு ஒரு நன்றி இல்லாமல் நன்றி இல்லாமல் அந்த மாதிரி எனக்கு நடந்திருக்கு. ஆரம்பத்தில் என்னுடைய வேலைகளில் ஒவ்வொரு வேலையிலையும் அந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லலாம். 9 வருஷம் ஒரு கம்பெனி, அது வந்து அவுட்ஸ்கர்ட்ல இருந்து எலக்ட்ரானிக் சிட்டியில ஒரு சின்ன ஷெட் மாதிரி ஒரு எடுத்து போட்டு வளர்த்த கம்பெனி. அது 9 வருஷம் வளர்ந்து பெரிய கம்பெனி ஆகி கோர்மங்களால வந்து பெரிய பில்டிங் எல்லாம் வாங்கி எவ்வளோ பெரிய கம்பெனி வரும்போது என்ன ஒன்றும் அந்நியாயம் பண்ணல. கடைசி நாள் நான் தான் வேலை விட்டு போனோம்னு நினைச்சேன். அது விட்டு வரும்போது எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு என்னை செக்யூரிட்டியோடு வெளியே என்னை அனுப்பிச்சாங்க. அனுப்பிச்சிட்டு ஒரு ஃபேர்வெல் இல்லை ஒன்றும் இல்லை, அது வெளியே வரும்போது ரொம்ப இப்படியே வந்து பார்க்குறேன், எங்கே இந்த கம்பெனி 9 வருஷம் நம்ம இங்கே உழைச்சோமே, இந்த கம்பெனி இவ்வளோ பெரிய வர்றதுக்கு அங்கே இருக்கிற ஒரு 25 பேரில் நான் ஒருத்தேன், இப்போது இந்த கம்பெனியை விட்டு போகிறோமேன்ற ஒரு ஃபீலிங். ரொம்ப ரொம்ப அநியாயம், அநியாயமாக நமக்கு தெரியல. அவங்க ஒன்றும் அநியாயம் பண்ணல. ஆனால் எனக்கு முதல் வேலை, நான் கன்வெர்ட் ஆகிட்டேன்னு சொல்லி எங்கள் அப்பா எங்கள் ரிலேட்டிவ் கிட்டே ஒரு வேலைக்கு விட்டுருந்தார். அங்கே வந்து 3 வருஷம் வேலை செஞ்சேன். வேலை செய்யும்போது ரொம்ப பெஸ்ட்டு, எதுக்கு எடுத்தாலும் என் பேரை தான் கூப்பிடுவாங்க, ரொம்ப உண்மையாக சீக்கிரம் முடிப்பான், நேரத்தை வீணாக்க மாட்டான்னு சொல்லி வேலை கொடுக்கும்போது 3 வருஷம் 600 ரூபாய் சம்பளத்துலேருந்து 3500 ரூபாய் 2500 ரூபாய் சம்பளம் வந்துச்சு 3 வருஷம் அனுப்பிருக்கு. அந்த வேலை விட்டு எனக்கு வேறு வேலை போகணும், 5000 ரூபாய் அவங்க எனக்கு தரணும். அப்போலாம் 5000 ரூபாய் ரொம்ப பெரிய காசு, 20 வருஷத்துக்கு முன்னாடி 5000 ரூபாய் எனக்கு தரணும், நம்ப மாட்டீங்க. அந்த 5000 ரூபாய் இன்றைக்கும் தரல எனக்கு. அதுவும் அந்த கம்பெனிக்கு ஓனர் யாருன்னா, எங்கள் அப்பா கிராமத்தில் இருந்த ஆள், ரொம்ப கஷ்டத்தில் இருந்த ஆள், இங்கே பெங்களூர் கூட்டு வந்து அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவருக்கு ஆரம்பத்தில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக காசை கொடுத்து ஸ்டார்ட் பண்ணி பெரிய பிஸ்னஸ் மேனாக வந்துட்டேன். அவர் என்ன வேலை வச்சு 600 ரூபாய் சம்பளம் வச்சு அதுக்கப்புறம் 2500 ரூபாய் சம்பளம் வரைக்கும் 3 வருஷத்துக்கு அப்புறம் கொடுத்து எனக்கு 5000 ரூபாய் கொடுக்காம விட்டேன். அது ஆரம்பத்தில் ரொம்ப அநியாயமாக தோணுச்சு, ஆனால் அதை ஆண்டவர் அதை செட்டில் பண்ணிக்குவார் அப்படின்னு விட்டுட்டேன், இன்னமும் அதை கொடுக்கல. அந்த மாதிரி ஒரு அன்அப்ரிஷியேட்டிவ், ஒரு நன்றி கெட்டத்தனம், இவ்வளோ உழைச்சாங்களே இவ்வளோ செஞ்சுருக்கிறாங்களேன்னு ஒரு அன்அப்ரிஷியேட்டிவ், ஒரு நன்றி கெட்டக்குள்ள ஒரு பாம்பனுடைய கூரான பல்லு விட அதிக கூரானது ஒரு நன்றி கெட்டக்குள்ள அப்படின்வாங்க. அந்த மாதிரி அன்அப்ரிஷியேட்டிவ்னஸ் ரொம்ப பயங்கரம், அது அனுபவிக்கிறவங்களுக்கு ரொம்ப வேதனை இல்லைங்களா, ரொம்ப ஒரு ஷார்ப். நம்ம எவ்வளவோ செஞ்சு, நம்மள எவ்வளவோ அவங்க செழிப்புக்கு அவங்க வளர்ச்சிக்கு ரிஸ்க் எடுத்து நம்ம செய்யும் போது ஒரு நன்றியும் இல்லை, ஒரு ரிட்டர்ன் இல்லை, அதுக்கு பதிலாக வெறுப்பும் கோபமும் பொறாமையும் வர்றது வந்து ரொம்ப கஷ்டம். ஆனால் பேதுரு என்ன சொல்றாருன்னா, 1 பேதுரு 2:18 வேலைக்காரர்களே அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், நல்லவர்களுக்கு மாத்திரம் அல்ல, நல்லவர்களுக்கும் சாந்த குணம் உள்ளவர்களுக்கும் மாத்திரம் அல்ல. வேலைக்காரங்க வேலை செய்யறவங்க உங்க எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்க, நல்ல குணம் சாந்தமா நல்லபடியா நடத்துறாங்க அவங்களுக்கு மாத்திரம் இல்ல, வேற யாருக்கும், முரட்டு குணம் உள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்க. முரட்டு குணம்னா அந்த வார்த்தை ஸ்கோலியோசிஸ்னு ஒரு பேர், அதாவது நம்ம எலும்பு பின்னாடி இருக்கிற எலும்பு கோணலா போயிடுச்சுன்னா, ஒரு பாஸ் இருக்கிறான் எதையுமே கோணலா தான் பண்ணுவான், எதையுமே நம்மளுக்கு சரியா பண்ணியே தர மாட்டான். கோணலானால் குறுக்கட் பாஸ்ன்னு இல்லைங்களா, நல்லவர்களுக்கு மாத்திரம் இல்லை, முரட்டு குணம் உள்ளவர்களுக்கும் கீழ்படிந்திருங்க. என்னங்க எவ்வளவு எம்டியா இருக்குது இது, எப்படிங்க கீழ்படிஞ்சிருக்குது, எவ்வளோ அநியாயம் நடக்குது. இன்னொரு இடத்துல எனக்கு ஒரு பாஸ் ஞாபகம் இருக்கு, உள்ள ஏபேக் ஏசியா ஸ்பெசிஃபிக்க அந்த பொறுப்பு 5 பேர் 4 பேர் பண்ணிட்டு இருந்ததை நான் ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கிறேன். பண்ணிட்டு இருக்கும்போது 2 வருஷம் ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கல, எனக்கு கீழே ஒரு ஆள் எடுக்கிறாங்க, என்னை கீழே வேலை செய்யணும். அவர் என்னை கூப்பிட்டு சொல்றாரு, தப்பா நினைச்சுக்காத, உன்னை விட அவருக்கு ஜாஸ்தி சம்பளம் கொடுக்க போறோம், உன் கீழே வேலை செய்யறதுக்கு உன்னை விட ஜாஸ்தி சம்பளம். அப்படின்னா எப்படி இருக்கும் ஒரு, ஆனால் அமைதியெல்லாம் நான் இருந்தேன், ஆண்டவர் அதை செட்டில் பண்ணுவார், அதை இது பண்ணக்கூடாது அப்படின்னு. அந்த மாதிரி முரட்டு குணம் தான் கோணலானவங்க, முரட்டு குணம் உள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்க. எப்படிங்க இருக்க முடியும் அப்படி? ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலா இருக்கிற மனசாட்சியின் நிமித்தம் ஒருவர் அந்நியாயமாய் பாடுபட்டால், பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையோடு சகித்தால் அதுவே பிரியமாயிருக்கும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதில் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரியமாயிருக்கிறது. நமக்கு அநியாயம் செய்யும் போது, அக்கிரமம் செய்யும் போது, அதை பொறுமையோடு தேவ மனசாட்சி நிமித்தம் நமக்கு அநியாயம் நடக்குது, அப்படி செய்கிறாங்கன்றதுனால எதிர்த்து வேலை விட்டு போய் அவங்களுக்கு அகேன்ஸ்டாக ஸ்ட்ரைக் பண்ணி அதை பண்ணி இது பண்ணாமல் அதை பொறுமையோடு ஆண்டவர் பார்த்துக்குவார், என் ஆண்டவர் எனக்கு பதில் கொடுப்பாரு, செட்டில் பண்ணுவாருன்னு பொறுமையோடு சகித்தா அது தேவனுடைய பார்வையில் பிரியமா இருக்குமா? ரொம்ப ப்ரெஷஸ் ஆண்டவர் பார்க்குறாரு. ஏன் 21 என்ன போட்டிருக்கு பாருங்க, அதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிசவடுகளை தொடர்ந்து வரும்படிக்கு உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். ஒரு எக்ஸாம்பிள் பவுல் சொல்றார், ஒரு பிரின்சிபலை கற்றுக் கொடுக்கிறார், உனக்கு அநியாயம் நடக்கும் போது, உனக்கு அக்கிரமம் நடக்கும் போது அதை நீ என்ன பண்ணணும், ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறது, அதை பண்ணணும், இதை பண்ணணும், அது பாதி ஸ்ட்ரைக் பண்ணுவேன், இனி உனக்கு என்ன உழைக்கணும் அப்படிலாம் இல்லாம தேவன் மேல் பற்றுதலா இருக்கிற மனசாட்சியின் நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபடும் போது உபத்திரவங்களை பொறுமையோடு சகிக்கிற குணம் அது இருந்தா அது தேவனுடைய பார்வையில் ரொம்ப ப்ரெஷஸ் தான். இன்னைக்கு இது ஒரு இன்னைக்கு நம்ம படிக்கிற பாடம் அதை பத்தி தான், அதுக்கு பொருந்ததுனால பாடம் அது தேவனுடைய பார்வையில் பிரியமா இருக்கிற ஒரு அந்த குணத்தை இன்னைக்கு பார்க்க போறேன். நம்ம முதல்ல படித்து 2 வாரம் ஆயிடுச்சு, இதை பார்த்து என்ன பார்க்கிறோன்னா, தாவீது வந்து ஆண்டவர் அவருடைய நான் ஒரு பேர் கொடுத்திருந்த அட்வான்ஸ் ஸ்கூல் ஆஃப் காட்ஸ் டிசிப்ளின். அந்த மாதிரி கடவுள் அட்வான்ஸ்டு ஒரு பிள்ளையையும் அவருடைய ஸ்கூலில் சேர்த்து ட்ரெயின் பண்ணுவார். ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளையும் கடவுளுடைய அட்வான்ஸ் ஸ்கூல் ஆஃப் டிசிப்ளின் சிச்சைன்ன கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் நாம் எல்லோரும் சேர்ந்து ஆண்டவர் நாள் பயிற்சி கொடுக்கப்படுகிறோம். அந்த சிச்சை என்ற ஸ்கூல் ஆஃப் டிசிப்ளின்ல போர்டு எக்ஸாம்னு இருக்கும், சிலது போர்டு எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி நமக்கு அநியாயம் நடக்கும் போது, இந்த மாதிரி நமக்கு அக்கிரமம் நடக்கும் போது நாம் அதுக்கு எப்படி பதில் கொடுக்கிறோம்? கிறிஸ்து மாதிரி அநியாயத்தை தேவன் மேல் பற்றுதலா இருக்கிற மனசாட்சி நிமித்தம் கிறிஸ்து மாதிரி அதுக்கு பதில் கொடுக்கிறோமான்றது அந்த ட்ரைனிங் நமக்கு, அதான் போர்டு எக்ஸாம். அந்த ட்ரைனிங் ஆண்டவர் அந்த ஸ்கூல்ல கொடுத்தே கொடுப்பார், வேலையில கொடுப்பாரு, வீட்டில் கொடுப்பாரு, பல உறவுகளில் நமக்கு அப்படி கொடுப்பார். அந்த டைம்ல நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்றோம், இதற்காகவே நீங்க அழைக்கப்பட்டீர்கள் அப்படின்ற. இங்க என்ன பார்க்கிறோம், தாவீது வந்து அந்த மாதிரி அட்வான்ஸ் ஸ்கூல் ஆஃப் ட்ரைனிங்ல ஒரு ட்ரெயின் ஆயிட்டு இருக்கிறார். கோலியாத்தை கொன்று ஒரே நாளில் அந்த தேசத்துக்கே ஒரு கதாநாயகனாக மாறி மிக இம்பார்ட்டன்ட் போஸ்ட். அவரை வந்து உடனே உயர்த்தினார் ஸ்டவுன் உயர்த்தி, இன்னும் போக போக என்னன்னா அவரு ப்ரொமோட் ஆகி ராஜாவாகவே ஆயிரணும். ஆனா ஆண்டவர் இப்பதான் 20 வயசு, இப்பவே ராஜா ஆயிருக்கலாம், அந்த சாதனை அந்த குணங்கள்லாம் இருக்குது. ஆனா ஆண்டவர் 10 வருஷம் தாவீதை உடனே ராஜா வாக்கல, 10 வருஷம் அவருக்கு பயிற்சி, அட்வான்ஸ் ஸ்கூல் ஆஃப் ட்ரைனிங், அதைத்தான் நம்ம பார்க்குறோம். அந்த ட்ரைனிங் வந்து ஆண்டவர் எல்லாருக்கும் இந்த ட்ரைனிங் இருக்கும். நீங்களும் அந்த ட்ரைனிங்ல இருக்கிறீங்க, நானும் அந்த ட்ரைனிங்ல இருக்கேன். அந்த ட்ரைனிங்ல ஒரு சில அம்சங்கள் என்னன்னா, நமக்கு வாழ்க்கையில எதுக்கு ஆண்டவர் நம்மளை ட்ரெயின் பண்றாரு, எதுக்கு காரியங்களை செய்யறாருன்னு முதலே கூப்பிட்டு நமக்கு சொல்றது இல்லை. தாவீதுக்கு தெரியுமா ஏன் சவுல் துரத்த போறாரு, ஏன் அடிக்க போறாரு, அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. நமக்கும் நம்ம வாழ்க்கையில வருகிற கஷ்டங்கள்னால, தாவீதே நீ நல்லா ட்ரெயின் ஆகணும், முதிர்ச்சி அடையணும், அதனால நான் என்ன பண்ண போறேன், சவுலை வச்சு உன்னை உரலாம் துரத்த விட போறேன். ஆனாலும் நீ உண்மையா இருக்கணும், 10 வருஷம் நீ என்மேல் சார்ந்து இருக்கணும், ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் அப்படிலாம் சொல்லல. முதல்ல தாவீதுக்கு அது ஏன் நடக்குதுன்னே தெரியல, ஆனா கடந்த போன பிறகுதான் தெரிஞ்சு இல்லைங்களா வாழ்க்கை. அதே மாதிரி நமக்கும் வாழ்க்கையில் இந்த ஸ்கூல்ல நமக்கு ஏன் கஷ்டங்கள் வருது, ஏன் இந்த உபத்திரவங்கள் வருது, ஏன் இந்த அநியாயங்கள் வருது, ஏன் எனக்கு அந்த டைம்ல 5000 ரூபாய் ஏன் வரலன்னு எனக்கு தெரியல. அந்த டைம்ல அதை நான் சகிப்பனா ஆண்டவர் பார்த்திருக்கிறார் இல்லைங்களா. சகிப்பனா அந்த ஓனர் இப்ப கூட வீட்டுக்கு வந்தா, அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன், போய் நல்லபடியா பேசி அவர் மேல எந்த கோபத்தை வச்சிருக்கேன், கடுப்பு வச்சிருக்கேனா, அதை நம்ம வச்சுக்கிறோமா? தேவன் மேல் பற்றுதலா இருக்கிற மனசாட்சியின் நிமித்தம் அநியாயத்தை நம்ம சகிப்போம், அது ஆண்டவர் அனுமதிக்கிறாருன்னு சகிச்சுக்கிறோம். அப்படி நம்ம இருக்கிறோமா? அந்த ஒரு ட்ரைனிங் சரிங்களா. இந்த ட்ரைனிங் வந்து ஒழுங்கில்லாத பிள்ளைங்க, கீழ்படியாத பிள்ளைங்களுக்கு மாத்திரம் இல்லை. தாவீது பாருங்களேன், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தான். எந்த பாவத்தையும் தாவீதுடைய வாழ்க்கையில் நம்ம இப்ப பாக்குறது இல்லை, உண்மை உள்ளவனா இருக்கிறான். ஆனா அவனுக்கும் இந்த சிச்சை அவசியம் இல்லை, அவனுக்கும் அவசியம். நமக்கு இப்பெல்லாம் ஸ்கூல் ரீஓப்பன் ஆகுது, அடுத்த வாரம் நான் போய் ஜான்க்கெல்லாம் புக்ஸ் வாங்கணும், சிலபஸ் எல்லாம் பார்க்கணும். அதே மாதிரி இந்த ஸ்கூல்ல பல சிலபஸ் இருக்குது, நம்ம ஆண்டவர் ட்ரெயின் பண்ற ஸ்கூல்ல பல சிலபஸ் இருக்குது, விதவிதமா சிலபஸ். அந்த சிலபஸ்ல நான் சொன்ன மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் சிலபஸ், போர்டு எக்ஸாம் சிலபஸ் எது தெரியுமா? நாம் நமக்கு நன்மைக்கு பதிலாக தீமை அளிக்கப்படும் போது நாம் அதை எப்படி அணுகிறோம்? அது கிறிஸ்துடைய பிள்ளைகள் போல அணுகிறோமா அப்படின்றது ஆண்டவர் பார்க்கிறார். அதுக்கு தீமைக்கு தீமை தருகிறோமா, தீமைக்கு தீமை தருகிற பிள்ளைகளா இருக்கிறோமா? இந்த ஸ்டூடெண்ட் வந்து இந்த மாதிரி தனக்கு நன்மைக்கு தீமை நடக்கும்போது கசப்படையாம, கோபமடையாம, பழி வாங்காமல் அதுல ட்ரெயின் ஆகணும். அது திருப்பி திருப்பி நடக்கலாம். எனக்கு வாழ்க்கையில திருப்பி திருப்பி நடந்திருக்கு, திருப்பி திருப்பி ஒரு ஒரு இடத்துலயோ நடந்திருக்கு. அது நடக்கும்போது பேதுரு சொல்ற மாதிரி நாம் கிறிஸ்து மாதிரி, இதற்காகவே நாம் அழைக்கப்பட்டோன்னு கிறிஸ்து மாதிரி நடந்துக்கிறோமா நம்ம பார்க்கணும். அதுதான் இங்க தாவீதுக்கு நடக்கிறத பார்க்கிறோம் இல்லைங்களா. இங்க தாவீது வந்து சவுல் சாமியல்னால ரிஜெக்ட் பண்ணப்பட்டு எந்த உதவியும் இல்லாம இப்போ பிசாசு பிடிச்ச மாதிரி இருக்கிறாரு. பேய் பிடிச்சிருக்கும் போது ஊர்ல எந்தெந்த மருத்துவரும் கூப்பிட்டு பார்த்து ஒண்ணுமே நடக்கல. ஆனா கடைசியில பார்த்தா அந்த தாவீது ஒரு மெய்ப்பன், அவன் வந்து மியூசிக் போடும்போது தான் இவருக்கு ரிலீஃப் கிடைக்கும். அதுக்கு எவ்வளவு நன்றியா இருக்கணும் சவுல். யோசிச்சு பாருங்களேன், ஊர்ல எதுவுமே எனக்கு தெரியாதுல, அந்த பையன் வந்து எனக்கு சுகத்தை கொடுத்தானே, அந்த பையன் வந்து வாசிச்சானே, எனக்கு ரிலீஃப் இருக்கேன்னு எவ்வளவு நன்றியா இருக்கணும். அதோடு நினைச்சா இல்லை, தேசமே கலங்கி நிக்குது கோலியாத்துக்கு முன்னாடி. வந்து அவன் சவால் விடுறான், கேலி பண்றான், தேசமே கலங்கி இருக்குது. ஒருவேளை அவன் ஜெயிச்சிருந்தானா இவங்க எல்லாம் அடிமையா பிடிச்சி சவுலை கொன்னு போட்டிருப்பாங்க, தேசத்தை அழிச்சு போட்டிருப்பாங்க பிலிஸ்தியர்கள், சவுலுடைய உயிரே போயிருந்திருக்கும். ஆனா அந்த நேரத்துல வந்து பொடியனா இருந்தாலும் தன் உயிரையே பணைய வச்சு தேசத்தை காப்பாத்தி இஸ்ரவேல காப்பாத்தினானே தாவீது. அதுக்கு ஒரு நன்றி இல்ல, ஒரு அப்ரிசியேஷன் இல்ல. என்ன பண்றாரு இப்ப சவுல் தெரியுமா? போன வாரம் பார்த்த மாதிரி தாவீது எப்படியாவது அவர் செஞ்ச நன்மைகளுக்கெல்லாம் தீமை செய்ய பாக்குறான், அவனை கொன்று தீர்க்கலாமா அப்படின்னு பாக்குறார் பாருங்களேன். இந்த மாதிரி ஒரு மேல மேல போகணும்னு இருக்கிற தாவீதை, அப்படி வந்திருக்க வேண்டிய தாவீதை பாருங்க, இவ்வளவு நன்மை செஞ்ச தாவீதுக்கு அவர் என்ன பண்றாரு? 18-11 பாக்குறோம், உட்கார்ந்து இருந்த இடத்துல ஈட்டியில எடுத்து ஒரே குத்து குத்திடலாமான்னு ஈட்டிய தூக்கி வீசுற. யார் மேல போடுற? அது தாவீதுக்கு எப்படி உண்மையா அவர் செய்யறாருன்னு நினைச்சா அது எவ்வளவு எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இவ்வளவு செஞ்சனே ராஜாவே, நான் என்ன தீங்கு செஞ்சேன் ராஜாவே, எனக்கு இப்படி செய்யறீங்க? ஆனா அவனால தாங்கவே முடியாது, அடிக்கடி அதை கேட்பான், என்ன செஞ்ச எனக்கு இப்படி செய்யறீங்க? அது ஒரு ட்ரைனிங். இது மாத்திரம் இல்ல, அவன் செஞ்ச நன்மைகளுக்கெல்லாம் விரட்டு விரட்டு விரட்டு, 18 விரட்டு, 19 விரட்டு, 20 21 23 அந்த அது இந்த ஒன்னு சாமியில் முடிகிற வரைக்கும் விரட்டு விரட்டு விரட்டு. உயிர் ஒரு நாடோடியா விரட்டப்படுறது தான் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப கஷ்டம் அது வந்து அது வந்து தாவீதுக்கு ரொம்ப கஷ்டம். இந்த ட்ரைனிங், இந்த உபத்திரவங்களெல்லாம் ஆண்டவர் ஏன் செய்கிறாரு, எதுக்கு செய்கிறாருன்னு தாவீதுக்கு எந்த க்ளூ அல்ல. ஆனால் தாவீதுக்கு ஒரு விதத்து, தாவீதே நான் வாழ்க்கையில் என்ன செய்கிறேன் ஏது செய்கிறேன் அப்படிலாம் அவனுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த கஷ்டமான சூழ்நிலையிலையும், உயிரே போயிடும் நாளைக்கு பிழைப்பனான்னு கூட தெரியாதுன்ற சூழ்நிலையிலையும், நீ என்ன நம்பி வாழ்வாயா, என்னை நீ நம்பி வாழ்வாயா, நான் எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறேன், என் மேல விசுவாசத்தோடு நீ வாழ்வாயா, என்ன மேல் மாத்திரம் நீ சார்ந்து வாழ்வாயா. இதான்ப்பா உன்னுடைய ஸ்கூல் ஆஃப் ட்ரைனிங். இதெல்லாம் செமினார்ல கிடைக்காது, இதெல்லாம் பிரசங்கத்துல கிடைக்காது, இதெல்லாம் ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணிட்டு வந்தா கிடைக்காது. உன் வாழ்க்கை சூழ்நிலைகள் மூலமா தான் அவனுக்கு பயிற்சி கொடுக்க முடியும். அதை தான் நான் செய்யறேன் அப்படின்னு தாவீதுக்கு ஆண்டவர் செய்யறாரு. சரிங்களா, அதை செய்யறாரு. என்ன நடக்குதுன்னு தெரியல, ஆனா நான் என்ன செய்யறேன் என் செய்யறேன்னு ஆண்டவருக்கு தெரியும். பாருங்களேன், இதை வந்து இப்போ இந்த அதிகாரத்தில் என்ன பார்க்குறோம், 9 தாவீது சவுல் வந்து தாவீதை எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாரு. ஏன் முடிவு பண்ணியிருக்கிறாரு, இந்த ப்ரீவியஸ் சாப்டர்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். 9 7 வசனத்தில் அவர்கள் எல்லோரும் ஒரு பாட்டுனால அவருக்கு அந்த பொறாமை வந்துட்டதை நம்ம பார்க்குறோம். சரிங்களா, தாவீது 1000 கொன்றான், சவுல் 1000 கொன்றார், தாவீது 10,000 இவர் பிலிஸ்தியர்களை கொன்றான்னு பாடும்போது 9 வசனம் என்ன சொல்லுது, முன்னாடி அன்போடு பார்த்தா, இப்போ வந்து ஒரு சந்தேகத்தோடு, ஒரு கோபத்தோடு, வெறுப்போடு, பொறாமையோடு பார்க்கிறாரு. ஏன் அவருக்கு சொல்லும் போது, அவரை ரிஜெக்ட் பண்ணும் போது சாமுவேல் சொன்னாரு, உன்னிட்டிருந்து தேவன் ராஜ்யத்தை பி எடுத்து உன்னுடைய பிறன், உன்னை விட பெட்டரா இருக்கிற உன்னுடைய பிறனுக்கு அந்த ராஜ்யத்தை கொடுப்பாருன்னு சொன்னார். இப்ப சவுலுக்கு ஒரு சந்தேகம், இவன்தானா அவன் அப்படின்ற மாதிரி, இவனோ அவன் அப்படின்ற மாதிரி காயமகாரமாய், இந்த மாதிரி புது புது வார்த்தைகளை கத்துக்கலாம். அர்த்தம் தெரியலனாலும் ஒரு சந்தேகத்தோடு, ஒரு பொறாமையோடு, இவன்தானா அவன், இவன்தான ராஜ்யத்தை குடுங்க போகிறவன் அப்படின்ற மாதிரி. அவர் செஞ்ச, தாவீது செஞ்ச எல்லா நன்மைக்கும், இந்த சாப்டர்ஸ் இதுக்கு முன்ன இது வரைக்கும் செஞ்ச எல்லா நன்மைக்கும், இந்த 9 வரைக்கும், இந்த அதிகாரத்தில் 9 வசனம் வரைக்கும், 7 தடவை சவுல் தாவீது கொல்லணும்னு பார்ப்பார். 1 தடவை 7 தடவை திருப்பி 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 தாவீது கொல்லணும், அதான் அவருடைய முயற்சி, 7 தடவை. ஆனால் இந்த எல்லா 7 தடவையிலையும் பேதுரு சொன்ன மாதிரி தேவன் மேல் பற்றுதலா இருக்கிற மனசாட்சியின் நிமித்தம் தாவீது உபத்திரவத்தை பொறுமையோடு சகித்தார். எந்த பொறாமையோ, கசப்போ, வெறுப்போ, எதிர்ப்போ தன் ராஜா மேல வராம அதை சகித்ததுனால் அவனுக்கு மிகுந்த நன்மைக்கு அது மாறிப்போச்சு. பாருங்களேன், மிகுந்த ஆசீர்வாதமாக அது மாறிப்போச்சு. அதுதான் நம்ம இந்த கதையில பாக்குறோம். பாருங்களேன், 7 தடவை 7 முயற்சிகள் வேகமா பார்ப்போம். நாங்க இருக்கிற கொஞ்ச நேரத்தில் 7 முயற்சிகள், அந்த முயற்சியில ஈட்டியில குத்த பாக்குறாரு, அவரை டிமோட் பண்ண பாக்குறாரு, அவரை கனவீனம் பண்ண பாக்குறாரு, அவரை வஞ்சிக்க பாக்குறாரு, அழிக்க பாக்குறாரு. எல்லாத்துலயும் தாவீது அந்த கொள்கை, எவ்வளவு அநியாயம் தனக்கு நடந்தாலும் தனக்கு கொல்லணும்னு பார்த்தாலும் அந்நியாயத்தை பொறுமையோடு சகித்ததுனால, தேவனுடைய பார்வையில் அவருக்கு பிரியமா இருந்ததுனால, அவர் எவ்வளவு இவரை கீழே தள்ளுறாரோ தாவீது ஆண்டவர் மேல உயர்த்திக்கிட்டே போறார். எவ்வளோ கீழே தள்ளுறாரோ தாவீதோட ஆண்டவர் இருந்து இருந்து அவன் செய்யறதெல்லாம் தாவீதுடைய உயர்வுக்காக ஆண்டவர் மாற்றி கொடுக்குறார். அவருடைய ஞானம் அதிசயம் இந்த வசனங்களில் பார்த்தோன்னா. பாருங்களேன், முதலாவது முயற்சி தாவீதை ஒரு தீர்க்க தரிசனம் ஒரு நாடகத்தில் கொல்ல பார்க்குறது. தீர்க்க தரிசன நாடகத்தில் பாருங்களேன், 9-10 பார்த்தீங்கன்னா, இந்த பொறாமை அவருக்கு வந்த பிறகு தாவீது மேலே அவருக்கு கோபம் வந்துருச்சு. தாவீது மேல பொறாமையோடு அவரை ஒரு காயமகாரமாய் ஒரு கோபத்தோடு வெறுப்போடு பார்த்து 10 என்ன வருது படிங்க,
மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது.
பாருங்க, அடுத்த நாள் இந்த பொறாமையில நிறைஞ்சிருக்கும் போது, பொறாமையினுடைய ஆபத்தை பாருங்களேன், பொறாமையில நிறைஞ்சிருக்கும் போது, பொறாமையில நம்ம எந்த அளவுக்கு நிறையிறோமோ, யாக்கோபு சொல்றார் எங்கே பொறாமை இருக்கிறதோ, பொறாமை அந்த இடத்துல எல்லா பிசாசுடைய கிரியை இருக்கும் அப்படின்னு யாக்கோபுல வருது. எல்லா விதமான தீமைகள் இருக்கும். அவர் எப்போ அந்த பொறாமையில நிறைஞ்சிருக்கோ அடுத்த நாளே பொறாமையில பொங்கிட்டு இருக்கிறார் மனுஷன். அடுத்த நாளே பொறாமையை நம்ம வச்சிருந்தோம்னா பிசாசுக்கு கதவை திறந்து விடுறோம். நம்மள இருக்கிற ஆவியோட ஏழு ஆவி கூட்டு வரணும். ஏழு ஆவி கொலை செய்யற ஆவி அவருக்குள்ள வந்திருக்கு. இப்ப பாருங்களேன், அடுத்த நாள் பொறாமையிலேயே படித்தார் மனுஷன். காலையில எந்திரிச்ச உடனே ஆவி அவரை கட்டுப்படுத்துது. கட்டுப்படுத்தி அவர் என்ன தீர்க்க தரிசனம் சொன்னார், அந்த ஆவி பார்த்துக்கணும். நீங்க பாருங்க அசுத்தாவி என்னென்னலாம் செய்யும். அசுத்தாவி தீர்க்க தரிசனம் சொல்லுமா, சொல்லுது பாருங்க. இந்த பெந்தகோஸ் சபையில் அது செய்துங்க, இது செய்துங்க, அது செய்துங்க, அது உண்மையை சொல்லுது, குறி சொல்லுதுன்னா அது என்னென்னவோ செய்யும் வஞ்சிக்கிறதுக்கு. அசுத்த ஆவி இந்த தீர்க்க தரிசனம் சொல்லுது சவுல் மூலமாக. ஏன் அவர் தீர்க்க தரிசனம் சொல்ற மாதிரி ஒரு தீர்க்க தரிசனம், ஆவி தேவனுடைய ஆவி அவருக்கு நிறைந்த மாதிரி ஒரு தீர்க்க தரிசி மாதிரி தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அப்படித்தான் போட்டிருக்கு பாருங்களேன். அதனால ஏன் இப்படின்னா, தாவீதை கொல்லணும், தாவீதை கொல்லுவதற்கு ஒரு நாடகம் தீர்க்க தரிசனம் சொல்ற மாதிரி. ஏன்னா இவர் பேய் பிடிச்ச மாதிரி அங்க இங்க ஆடினாருன்னா தாவீது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்பார். மியூசிக் போடும்போது அங்க இங்க பாத்துக்கிட்டு இவர் அப்படியே ஆண்டவரை பத்தி புகழ்ந்து பாடி தீர்க்க தரிசனம் சொல்ற மாதிரி சொன்னோன்னா தாவீதும் அதுல மயங்கி மியூசிக் போட்டுக்கிட்டு இருக்காரு. தாவீதையும் ஏமாத்தி ஒரு அவருடைய கவனத்தையும் ஒரு செதற விடாதபடிக்கு பாத்துக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி தீர்க்க தரிசனம் ஒரு போர்வை இல்லை. ஏன் அந்த மாதிரி ஒரு போர்வையில நம்ம ஒரு ஈட்டி எடுத்து அடிச்சோம்னா அது ஆண்டவருடைய ஆவியானவர் தான் இவர் ஏவி இவர் அடிக்க வச்சிருக்காருன்ற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கணும்னு தீர்க்க தரிசனம் நாடகம் போடுது. அசுத்தாது தான் ஆச்சரியம், தீர்க்க தரிசனம் நாடகம் போடுது. தாவீது வந்து அந்த சுரமண்டலத்தை எடுத்து வாசிட்டு இருக்கிறார். இந்த பைத்தியம் பிடிச்ச பேய் பிடிச்ச மனுஷன் கையில, அவருக்கு ஏன் பைத்தியம் பேய் பிடிக்கிற நேரத்தில் ஈட்டியை ஏன் கையில் வச்சுட்டு இருக்காரு? பைத்தியம் பிடிச்சவங்க கிட்ட கத்தி இருந்த ஆபத்து, ஆனால் பேய் பிடிச்சவர்களையும் இவர் ஈட்டியை வச்சுக்கிட்டு கையில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறார் பாருங்களேன். திடீர்னு அவர் என்ன, அந்த ஈட்டியை எடுத்து ஒரே குத்து சவுரில் ஒரே குத்து குத்திடலான்னு அவர் ஆக்சிடெண்ட்டாக திடீர்னு நடக்கலை, திட்டமிட்டு குறிப்பாத்து கவனமாக பிளான் பண்ணி அப்படி நடக்கும். தீர்க்கதரிசனம் சொல்ற மாதிரி ஒரு நாடகம், தாவீதும் அதுல மயங்கி கிடக்கிறாரு. ஒரு மியூசிக் போட்டா இப்போ கிரேஸ் ஆஃப் மியூசிக் போடுது, என்ன தெரியுமா, அங்க இங்க பாத்துக்கிட்டா மியூசிக் போட முடியும் இல்லையே, அதுல தான் அந்த கீஸ்ல எவ்வளவு கவனமா இருக்கணும். தாவீது அங்க மியூசிக் போட்டிருக்காரு, வேற எதையுமே அவர் பார்க்க முடியாது. பார்க்காத நிலையில போட்டு கரெக்டா இவர் குறிப்பாத்து அடிக்கிறார். என்னாச்சு தெரியுமா, என்னாச்சு மிஸ் குறிப்பாத்த ராஜா, மிலிட்ரியில ட்ரெயின் ஆன ராஜா, ஈட்டியில எப்படிலாம் வாசி எப்படிலாம் போடணும் எப்படிலாம் பண்ணணும்னு ட்ரெயின் ஆன ராஜா மிஸ் ஆயிடுச்சு. தாவீது ஒரு கல்லை எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு கயிறை எடுத்துக்கிட்டு சுருட்டு விட்டார், அது மிஸ் ஆச்சா, கோலியாத் நெத்தியிலேயே போய் விழுந்துச்சு. எவ்வளோ ட்ரெயின் ஆன ராஜா, எவ்வளோ இருந்தெல்லாம் ட்ரெயின் ஆன ராஜா ஈட்டியை எடுத்து விடுறாரு மிஸ். ஒரு தடவை மிஸ்ஸா, என்ன போட்டிருக்கு, இரண்டு தடவை மிஸ். ஒரு இடத்துல மிஸ் ஆயிடுச்சு, தாவீது எப்படி வந்துட்டாரு, அது அது எப்படி எப்படி மிஸ் பண்ண முடியும், ஒருத்தர் கவனமா ஒரே இடத்துல உட்காந்து கவனமா மியூசிக் போடும்போது இவர் ஈட்டியை தூக்கி வீசுறாருன்னா அது எப்படி மிஸ் ஆகும், தாவீது என்ன கவனமா இல்லையா இங்க, அது எப்படி மிஸ் ஆகும். இது தேவனுடைய பராமரிப்பு பாருங்களா, ஆண்டவுடைய பராமரிப்பு. பேய் போடுறதும் அதை போடுறது எல்லாத்தையும் கவனிப்பாரு அவர், ஆண்டவுடைய பராமரிப்பு தான் அது காரணம். இட்ஸ் அமேசிங் திங். ஏன்னா மியூசிக் போடுறவங்களுடைய கவனம்லாம் அதுல இருக்கும், அசையாம அந்த இடத்துல இந்த போடுறவங்களை பார்த்து ஒரு இவன் அடிக்க முடியல. அசுத்தாவின் பவர் வேற இருக்கு, இவன் மிலிட்ரி ட்ரெயின்ல, அவனால மிஸ் ரெண்டு வாட்டி மிஸ் ஆகுதுன்னா திஸ் இஸ் த ஒர்க் ஆஃப் காட், தேவனுடைய பராமரிப்பு பார்க்கலாம். ஆக்சிடென்ட் இல்லை, காட்ஸ் ப்ராவிடன்ஸ். இது முதல் முயற்சி, ஆக்சிடென்ட் ஆக இல்லை, இது ஒரு முதல் முயற்சி. முதல் முயற்சி சவுல் தாவீதை கொல்லணும்னு பார்க்குற முதல் முயற்சி, அசாதாரணமான ஒரு எஸ்கேப், ரெண்டு தடவை எஸ்கேப் ஆயிடுச்சு. ஆனால் இந்த மாதிரி தான் இதான் கோர்ஸ் ஆரம்பிக்குது. இப்போ தான் சவுல் தாவீதுக்கு எப்படி இருக்கும், ஏன்னா இவ்வளோ செஞ்சுன்னா அவர் ஒரு வேலை அசியூம் பண்ணியிருப்பார் இந்த அசுத்தாவினால், ஆனால் தப்பாக எடுத்துக்கலாம். அது எப்படி அசுத்தாவி வந்தாலும் என்ன செஞ்சதெல்லாம் மறந்துடுவாரா? அவர் அசுத்தாவி இருக்கிறதுக்கு ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்ன, பேய் குடிச்சு டார்ச்சர் பண்ணுது அவர் பிரெயினை, அந்த டார்ச்சர் பண்ணுறதுல இருந்து காப்பாற்றணும்னு உட்காந்து கஷ்டப்பட்டு மியூசிக் போடுற என்ன போய் கொல்லணும்னு பார்க்குறாரு. எப்படி யோசிச்சு பாருங்கள், எப்படி இருந்திருக்கும் அதுதான் இது. தேவன் மேல் பற்றுதலாக இருக்கிற மனசாட்சினால் அது சகிச்சுக்கிட்டார், அது சகிச்சுக்கிட்டார் பாருங்களேன். எல்லாம் இது போக போக இதை கண்டினியூ ஆகும் பாருங்களேன், இது இல்லை எஸ்கலேட் ஆகும். எல்லாம் தன் உடம்புல இருக்கிற எல்லாமே சொல்லும் பழி வாங்குன்னு, ஒரு டைமில் தன் கூட இருக்கிற எல்லாரும் சொல்லுவாங்க பழி வாங்குன்னு, எல்லாம் சொல்லும் பழி வாங்கு பழி வாங்குன்னு. ஆனால் தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல் கை வைக்கக்கூடாதுன்னு வேதம் சொல்லுதே, வேதம் சொல்றத நான் கேட்கவா? என் உடம்பு சொல்றத, சூழ்நிலை சொல்றத, உலகம் சொல்றத நான் கேட்கவா? வேதம் சொல்லுவதுதான் நான் கேட்பேன். அவர் என்ன எனக்கு செஞ்சாலும் என் கை மாத்திரம் அவரை தொடாது, என் கை மாத்திரம் எந்த தீங்கும் அவருக்கு செய்யாது. அவர் எனக்கு ஒன்னே போட்டாலும் வருவார். இதுதான் முதல்ல ஒரு ராஜா கத்துக்க வேண்டியது, இதுதான் ட்ரைனிங் ஒரு ராஜாக்கு. அவன்தான் சரியா இருக்க முடியும். சவுலு கெட்டதுக்கு காரணம் என்ன? ஊரை பயந்து, அவங்க பயந்து, இவங்க பயந்து ஆண்டவருடைய பலியை கொடுத்து அதனால தானே மாட்டிக்கிட்டான். ஊரே வந்தாலும், புலிச்சரே வந்தாலும், யார் வந்தாலும் ஆண்டவர் என்ன சொன்னார் அதுக்கு தான் நான் கீழ்ப்படுவேன். அதுதான் முதல்ல கற்றுக்கணும் தாவீது, அதைத்தான் கற்றுக்கிற முதல் முயற்சி. ரெண்டாவது முயற்சி என்ன? முதல் முயற்சி தீர்க்கதரிசனன்ற போர்வையில் ஒரு தாக்கம், ஈட்டியின் தாக்கம். ரெண்டாவது முயற்சி என்னன்னா, தாவீதை வந்து டிமோட் பண்ணுறார் வேலையிலேருந்து, பெரிய வேலையிலேருந்து தூக்கி தூக்குறார் பாருங்களேன் என்ன நடக்குது. 12வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, படிங்க 12வது வசனம்.
கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி அவனை 1000 பேருக்கு அதிபதியாக வைத்தார்.
பாருங்களேன், இதுக்கு இதுக்கு முன்பதாக தாவீதோடு ஆண்டவர் இருந்தார் அப்படின்னு எங்க வருது? தாவீது எல்லா ஞானத்தோடு அதுக்கு அடுத்தது வருதுன்னு நினைக்கிறேன். இப்ப என்ன நடக்குதுன்னா, முதலாவது ஈட்டியின் மூலமாக தீர்க்கதரிசன போர்வையில் அவரை கொல்ல பார்க்கிறாரு. ரெண்டாவதாக அவர் டிமோஷன் கொடுக்கிறார், வேலையிலிருந்து எடுக்கிறார். என்ன எடுக்கிறாரு? ஆண்டவர் தன்னோடு இருப்பதை பார்த்து, ஆண்டவர் அவரோடு இருக்கிறத பார்த்து, இது வரைக்கும் தன்னோடு பேலஸில் இருந்தார், எல்லா மந்திரிகளும் எல்லா ராஜாக்களும் பேலஸில் இருந்து அவரை கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. தேவன் அவனோடு இருக்கிறான், இந்த பேலஸ்லேயே அவனை வச்சா சீக்கிரமே அவனை மந்திரிகள்லாம் பார்த்து அவனுடைய குணங்களை பார்த்து அடையாளம் கொண்டு அவனை ராஜா வாக்கிற போகிறாங்க என்பதற்காக அவனை தள்ளி ஒரு 1000 பேருக்கு எங்கேயோ ஒரு மூலையில் அவுட்ஸ்கர்ட்ஸில் 1000 பேருக்கு ஒரு ஒரு கமாண்டராக இருக்கும்படி அவரை டிமோட் பண்ணுறார் பாருங்களேன். அவரை தள்ளி வைக்கிறார் அவர் பயந்து. ஏன்? அவர் வேலை என் கூடிய பேலஸில் இருந்தால் எனக்கு ஏதாவது செஞ்சிட போகிறான், ராஜா வாகனம்னு எனக்கு ஏதாவது செஞ்சிட போகிறான். ஏன்னா அவர் கொல்லணும்னு இருக்கும்போது அவருக்கு மற்றவங்களை பார்த்தா சந்தேகம் இருக்கும், எனக்கு ஏதாவது செஞ்சிட போகிறான்னு அவரை எடுத்து அவரை வெளியே தள்ளுறார். ஒரு 1000 பேருக்கு வெளியே தள்ளுறார். எப்படி இது தாவீது ஏற்றுக்கொள்ள முடியும்? எவ்வளோ நல்லா பேலஸில் இருந்துச்சு, எவ்வளோ அருமையாக பேலஸில் வேலை, நல்ல சாப்பாடு, ராஜா கூடியே இருக்கலாம், ராஜா மந்திரிகள்லாம் பார்க்கலாம், அங்கே நடக்கிற சபை இதெல்லாம் பார்த்து கற்றுக்கலாம், ராஜ அரசாங்கம்னு அரசியலை கற்றுக்கலாம், அப்படிலாம் கற்றுக்கிட்டு கொஞ்ச நாள் ட்ரைனிங் ஆண்டவர் கொடுத்தார். இப்போ திடீர்னு எடுத்து தூக்கி ஒரு சோல்ஜர்ஸ்க்கு போரில் ஒரு ஆர்மி கூட இருக்கணும், ஒரு சோல்ஜர் கூட எவ்வளோ ரஃப் லைஃப் அது, அதில் தூக்கி போடுறாங்க அவரை. ஒரு டிமோஷன் பண்ணி பேலஸ்லேருந்து தூக்கி அங்கே போடுறார். அது யோசிச்சு பாருங்களேன், அது ரொம்ப ஒரு டிமோஷன் மாதிரி தான் அவருக்கு. 1000 பேருக்கு அவர் இதாக இருக்கும்படிக்கு, ஏன்னா அவர் இங்கே இருக்கிற அவர் மந்திரிகளெல்லாம் மயக்கிடக்கூடாது, அவன் பக்கம் இழுத்துக்கக்கூடாது என்பதற்காக அவனை தூக்கி அந்த பக்கம் போடுறாங்க. இது கஷ்டமாக இருந்திருக்கும், ஒரு ஆர்டினரி ரஃப் சோல்ஜர் லைஃபுக்கு அவனை போடுறாங்க. ஆனால் தாவீதுக்கு இதுவும் ஒரு தீங்கு தான், அவர் செஞ்சதுக்கு இதுவும் ஒரு தீங்கு தான். ஆனால் தாவீது அதை எப்படி சகிச்சார்? தேவன் மேல் பற்றுதலாக இருக்கிற மனசாட்சியின் நிமித்தம் இந்த தீங்கையும் அவன் சகித்தான், இந்த தீங்கையும் அவன் சகித்தான். இப்போதான் அந்த 15வது வசனமா என்ன போட்டிருக்கு?
அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். இஸ்ரவேலரும் யூதா ஜனங்களும் ஆகிய யாவரும் தாவீதை சேமித்தார்கள், அவர்களுக்கு முன்பாக அவன் போக்கும் வழக்கமாய் இருந்தான்.
தாவீது தன் செய்களை எல்லாம் புத்திமானாய் நடந்து கொண்டான், கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அது எந்த வசனம்? 14. கர்த்தர் அவரோட கூட இருந்தார். சவுல் அந்த மாதிரி விரட்டி, அந்த பேலஸ்ல இருந்து விரட்டி டிமோட் பண்ணி அந்த சோல்ஜர் லைஃபுக்கு அனுப்பும் போது அது அந்நியாயத்தை சகிச்சதுனால அவர் கர்த்தர் ஆண்டவர் அவர் கூட இருந்தார். அதைத்தான் பார்க்குறோம், ஆண்டவர் அவர் கூட இருந்தார். ஆனால் இங்கேயும் ஆண்டவர் அவர் கூட இருந்ததுனால அவருக்கு வருகிற வெற்றியை பார்க்குறோம், வெற்றியை பார்க்குறோம். என்ன, இவர் இந்த சோல்ஜர்ஸ் கூட இருந்ததுனால், இந்த சோல்ஜர்ஸ் கூட போய் அங்கே போர் செய்து அந்த மக்களுக்கு முன்னாடி பின்னாடி போயிட்டு வருவதனால், பிலிஸ்தியருக்கு விரோதமாக சண்டை போடுறதுனால், புத்திமானாக இவர் நடந்துக்கிட்டதுனால அந்த மிலிட்ரியில் அந்த மக்களுக்கு மத்தியில் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டார். பாருங்களேன், அந்த மக்களுக்கு மத்தியில் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டார். ஜனங்கள் அதான் 16 வசனத்தில் வருது, ஜனங்கள் எல்லாரும் அவனை சிநேகித்தார்கள். மிலிட்ரியிலையும் சரி, இந்த சமுதாயத்திலையும் சரி, எல்லாருமே. ஏன்னா அவன் பிலிஸ்தியர்களுக்கு விரோதமாக போர் செய்து அவன் எங்கே வச்சாலும் செழிக்கிறான்ற மாதிரி. இனிமேல் சவுல் வந்து பேலஸில் ஒரு பேருக்கு தான் ராஜா, ஆனால் எல்லாருடைய இருதயங்களில் ராஜாவாக இருக்கிறது யாரு? தாவீது. எல்லாரும் தாவீதை நேசிக்க ஆரம்பித்தாங்க. இது ரெண்டாவது விதத்தில் தாவீதை தாக்குறது பார்க்குறோம். ஒரு மூணாவது தாக்கம் என்ன, அவருடைய மகனை கொடுத்து, சவுலுடைய மகள் முதல் மகளை தாவீதுக்கு கட்டி வைத்து, அந்த கட்டி வைக்கிறான்ற ஒரு வாக்கை கொடுத்து பிலிஸ்தியர்களுக்கு விரோதமாக இவனை எழுப்பி விடலான்னு. பாருங்களேன், இது ஒரு புதுசாக அவர் ட்ரை பண்ணுறார். இவனை ஈட்டியில் குத்த முடியாது, தப்பிச்சுட்டான், 2 தப்பிச்சுட்டான். இவனை டிமோட் பண்ணாலும் அந்த இடத்துல போய் பேரை வாங்கி பெரிய ஆளாகிட்டு இருக்கான். மிலிட்ரியில் இன்னொரு ஸ்ட்ராட்டஜி அவர் கொண்டு வர்றார். என்ன பண்ணலாம், என் மகளை அவளுக்கு என் மூத்த மகளை அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன், நான் என் மகளை கொடுக்குறேன். பாருங்களேன், அதான் வருது 17 வசனத்தில் அவர் என்ன சொல்கிறாரு, என்னுடைய மூத்த மகள் மேராபை நான் உனக்கு திருமணத்தில் கொடுக்குறேன், நீ என்ன செய்யணும்? ரொம்ப ஒரு பக்தியான வார்த்தைகள், கர்த்தருடைய போர்களை செய், கர்த்தருடைய போர்களை செய், தைரியமாய் போர் செய். ஏன் இப்படி செஞ்சார் அவரு? அவருக்கு மனசாட்சி இன்னும் ரொம்ப கடினப்பட்டு போல அவர் அதில் தான் சொல்கிறார். இந்த வசனங்கள் எனக்கு தெரியாது, நம்பர் தெரியல. 18 வசனத்தில் அவர் என்ன சொல்றாரு,
அவன் மேல் விழட்டும் என்று நினைத்துக் கொண்டு சவுல் தாவீதை நோக்கி, இதோ என் மூத்த குமாரத்தி ஆகிய மேராவை உனக்கு மனைவியாக கொடுப்பேன், நீ எனக்கு நல்ல சேவகனாய் மாத்திரம் இருந்து கர்த்தருடைய யுத்தங்களை நடத்து என்றான். அப்பொழுது தாவீது சவுலை பார்த்து, ராஜாவுக்கு மருமகனாகிறதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜீவன் எம்மாத்திரம், இஸ்ரவேலிலே என் சகப்பன் வம்சமும் எம்மாத்திரம் என்றார்.
சரி, இதான் மூணாவது முயற்சி. ஈட்டியில குத்தி பார்த்த முடியல, அவன் டிமோட் பண்ணி பார்த்து அந்த மிலிட்ரியில அனுப்பிச்சு அங்க போய் ஞானமா நடந்துகிட்டு எல்லாருக்கிட்டையும் பேரை வாங்கிட்டு புகழ் வாங்குறான். இவனை வஞ்சிப்போம், என்ன எப்படி வஞ்சிப்போம், தாவீதே என்னுடைய மூத்த மகளை நான் உனக்கு கொடுக்கிறேன், நீ கர்த்தருக்காக போர் செய், நீ போய் பிலிஸ்தியர்கிட்ட போர் செய், இப்படின்னு என்ன பண்ண பார்க்கிறாருன்னா, இவரை வந்து பிலிஸ்தியர்களுக்கு விரோதமாக ஏவி விட பார்க்கிறார். பிலிஸ்தியர்கள்கிட்ட போய் ஏவி சண்டை போட்டு அவங்கக்கிட்ட ஒரு இது வாங்கிக்கிட்டு சண்டை போடும் போது அதன் மூலமாக இவர் இறந்து போட்டோம். ஏன்னா பிலிஸ்தியர்கிட்ட வம்பு வச்சுக்கிட்டு அவங்க அழிக்கத்தான் பார்ப்பாங்க. இவர் மிலிட்ரியெலாம் வச்சுருக்காரு, நீ போய் அந்த 1000 பேரை வச்சுக்கிட்டு எப்படியாவது சண்டை போட்டு ஏதாவது ஒரு சாதனையை பண்ணு, சாதனையை பண்ணால் அதன் மூலமாக அவன் இறந்து போகட்டும். அப்படி சாதனையை பண்ணினா நான் என்ன பண்றேன், என் மகளை உனக்கு கொடுக்கிறேன். ஆனா இந்த பிளானும் தாவீதுடைய தாழ்மையினால கெட்டு போச்சு. ஏன், தாவீது என்ன சொல்லிட்டாரு, நான் யார், என்னுடைய குடும்பம், என்னுடைய வம்சம் யார், நான் போய் ராஜாவுடைய மருமகன் ஆவுறதா அப்படின்ட்டார். அதுக்கெல்லாம் எனக்கு தகுதி இல்லைங்க, அதுக்கெல்லாம் எனக்கு தகுதி இல்லை. ஆனா அவர் ப்ராமிஸ் பண்ணதுதான், உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், கோலியாத்தை கொன்னதுக்கு ஒரு ரிவார்டாக என்ன சொல்லி அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருந்தது, சவுல் தன்னுடைய மகளை அவனுக்கு கட்டி கொடுப்பேன்னு ஒரு ரிவார்டு இருந்துச்சு, அதுக்கே அவர் கட்டி கொடுக்கணும். அது மாத்திரம் இல்லை, இப்போ வந்து அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு, அவர் அனௌன்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா இது ஒரு கிங் பண்ணுற ப்ராமிஸு, ஒரு எந்த கண்டிஷனும் இல்லாமல் ப்ராமிஸ், எல்லா தேசமும் அதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. சவுலுடைய முதல் மகளுக்கு தாவீது தான் மாப்பிள்ள, அவனு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்கன்னு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு சூழ்நிலை. இதுவும் கெட்டு போச்சு, ஏன்னா தாவீது வந்து அந்த பிலிஸ்தியருக்கு விரோதமாக ஏதோ எழும்பி அவர் செய்யலை. ஏன்னா நான் யார், நான் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லி விட்டார். அவருடைய 4 முயற்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதான் ரொம்ப மோசமான முயற்சி. தன்னுடைய மகளை அவரை தாவீத வந்து மிகவும் பயங்கரமான விதத்தில் அவமானப்படுத்துவதற்காக தன்னுடைய தாவீதுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டிய மகளை எந்த டைம்ல இன்னைக்கு தான் முகூர்த்தம்ப்பா, இந்த முகூர்த்தம் உனக்கும் என் மகளுக்கும் கல்யாணம்னு வாக்கு கொடுத்தாச்சு. தாவீது வெயிட் பண்ணிட்டு இருக்காரு கல்யாணம் ஆகும்னு. அதே முகூர்த்தம்னா அந்த டைம் சொல்றேன், இந்த இந்து முகூர்த்தம் இல்லை, அதே டைமுக்குல வேற யாரோ ஒரு ஆளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. எப்படி இருக்கும் தாவீதுக்கு யோசிச்சு பாருங்க. ராஜா ஊருக்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு, எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போற ஒரு மகளைன்னு அவர் எதிர்பார்த்துருக்காங்க, அவங்க குடும்பத்தில் எதிர்பார்த்துருக்காங்க, தாவீதும் ரெடியா இருக்கிறாரு. அந்த நேரத்தில் சவுல் என்ன பண்றாரு, வேற யாரோ ஒரு மனுஷனுக்கு அவர் மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாரு. இதை விட ஒரு அவமானம் ஒரு மனுஷனை எப்படி படுத்த முடியும், இதை ஒரு கேவலம் எப்படி படுத்த முடியும், ரொம்ப அவமானம் இல்லைங்களா? அதைத்தான் ஸ்டவுல் பண்றாரு. ஏன் இதை பண்றாருன்னா, இதை செய்வதன் மூலமா தாவீதுடைய உள்ளத்துல ஏதாவது கோபம், அதிருப்தி, எதிர்ப்பு, ராஜாவுக்கு விரோதமாக ஏதாவது ஒரு எழும்பி வந்தா அதையே வைத்து அவனை அழிப்போம், அதையே காரணமாக வைத்து அவனை அழிப்போன்ற ஒரு காரணம். பாருங்களேன் என்ன மோசம். இது வந்து ஒரு பெரிய அவமரியாதை, ஒரு எந்த மனுஷனும் தாங்க முடியாத ஒரு இன்சல்ட். எனக்கு கல்யாணம் பண்ணி பாடிங்களா, அந்த வசனம் அப்படித்தான் வருது. 19 படிங்க.
சவுலின் குமாரத்தியாகிய மேராள் தாவீதுக்கு கொடுக்கப்படும் காலம் வந்தபோது அவள் மேகோலாக்கியனாகிய ஆசேரியருக்கு மனைவியாக கொடுக்கப்பட்டார்.
அது ரொம்ப ஒரு பயங்கரமான கேவலமான அவமானம் அப்படி ஆயிடுச்சு தாவீதுக்கு. ஆனால் தாவீது என்ன பண்ணாரு, இதான் 4வது அட்டெம்ப்ட். தாவீது உடனே என்ன ஆயிடுது, அவமானம், எனக்கு நடந்த இந்த அவமானம், இதை நான் தாங்க முடியாது, என்னுடைய 1000 பேரை வைத்து நான் எதிர்க்கிறேன், ராஜாவை இது பண்ணுறேன் அதை பண்ணுறேன், கலகம் இல்லை. தேவன் மேல் பற்றுதலாக இருக்கிற மனசாட்சி நிமித்தம் தனக்கு நடந்த அநியாயத்தை பொறுமையோடு சகித்தா வரங்களேன். பொறுமையோடு தாவி சகிர எந்த தீங்கும் ராஜாக்கு விரோதமா செய்யாம இது ஆண்டவருடைய சித்தமா இருக்கலாம்னு அதை ஏத்துக்கிட்டார். ஆனா இது பேக் ஃபயர் ஆகுது. என்ன பேக் ஃபயர் ஆகுது, 20வது வசனத்துல பார்த்தா அந்த சவுலுடைய 2வது மக மீகால் அவ தாவீது மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கிறான். தாவீது திரும்ப ஒருவேளை அவங்க அக்காவுக்கு முடிவாயிருச்சுன்றதுனால அவ சும்மா இருந்திருக்கிறா, ஆனா அவ அக்காக்கு வேற யாரோ கட்டி கொடுத்ததுனால அவ தாவீது மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கிறது வெளிப்படையா எல்லாருக்கும் தெரிவிப்படுத்துறா, தாவீது கிட்ட பேசுறா. அது அந்த விஷயத்தை வந்து தாவீது சவுலுக்கு அறிவிக்கப்படுது. பாருங்களேன் எப்படி இருக்கும். ஒரு விதத்துல சவுலுக்கு என்னையா இந்த மனுஷன், யார் எடுத்தாலும் இந்த மனுஷனை நேசிக்கிறது தான். என் மக முதல் மக ஆரம்பத்திலே உடன்படிக்கை பண்ணி அவரை நேசிச்சிருக்கிறான், இந்த ஊர் அவனை நேசிக்குது, இப்போ என் மக சின்ன மகளும் அவனை நேசிக்கிறார், இவனை நேசிக்காம எப்படி நிக்க வைக்கிறதுன்னு தெரியாம தவிக்கிறார். ஆனா இது அவருக்கு கொஞ்சம் இஷ்டமாயிருக்கு. 20வது வசனத்துல பார்த்தீங்கன்னா அது அவனுக்கு பிரியமா இருந்துச்சு. ஏன் பிரியமா இருந்துச்சு, அவனுக்கு காரணம் அடுத்த காரணம் போட்டிருக்கு படிங்களா.
அவன் அவனுக்கு கன்னியாக இருக்கவும் பெலிஸ்தரின் கை அவன் மேல் விழவும் அவளை அவனுக்கு கொடுப்பேன் என்று சவுல் எண்ணி தாவீதை நோக்கி, நீ என்னுடைய 2வது குமாரத்தி ஆகிய குமாரத்தினால் இன்று எனக்கு மருமகனாவா என்று.
இன்னொரு திட்டம், 4 திட்டம் முடிஞ்சிருச்சு. ஈட்டியை எடுத்து அடிச்சு பார்த்தாரு, அவனை டிமோட் பண்ணி பார்த்தாரு, அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குற ஒரு பெண்ணை எடுத்து வேற யாருக்கோ கல்யாணம் பண்ணி கொடுத்து பார்த்தாரு. இங்கே 5வது முயற்சி என்னன்னா, அவளுடைய 2வது மகளை வச்சு இவனை எப்படியாவது பிலிஸ்தியருக்கு விரோதமாக ஒரு பிளானை போட்டிருக்கிறாரு. இன்னும் இப்போ சொல்லலை, பிலிஸ்தியருக்கு விரோதமாக நான் ஏவி விடுறேன் பாரு, செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, இதை நான் விடமாட்டேன் அப்படின்னு சவுல் கிட்ட தாவீது கிட்ட அவர் சொல்றார். டைரக்டாக வந்து, அப்பா என் மகளை நீ திருப்பியும் என்னுடைய மருமகனாக ஆகலாம், அதனால என் 2வது மகளை கல்யாணம் பண்ணிக்க, மல்யாண மகளை கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு மருமகனாக ஆ அப்படின்ட்டு ஒன்றும் அதை பற்றி கண்டிஷன்லாம் ஒன்றும் பேசாமல் அவருடைய பிளான் பண்ணிட்டு அவருடைய வேலைக்காரங்களை அனுப்புகிறார். அனுப்பிட்டு போய் தாவீது கிட்ட ரகசியமாக பேசுங்க, ராஜா உன்னை விரும்புகிறார், எல்லா மக்களும் உன்னை விரும்புகிறார், நீ ராஜாவுடைய மருமகனாக ஆயிரு அப்படின்னு ஒன்று. திருப்பியும் தாவீது என்ன பண்ணுறாரு, ராஜாவுடைய மருமகன் ஆகிறதுக்கு நான் யார், எனக்கு என்ன தகுதி இருக்கு, நான் யார் அப்படின்னு தன் தாழ்மை தான் படுத்துறாரு. அதுக்கு ஒரு நீ எல்லாம் இன்னும் சொல்லி அனுப்புறார் சவுல், நீ எல்லாம் அப்படி பேஜார் பண்ணிக்க வேண்டியதில்லை, உனக்கு ஒரு விலைய ஒரு பிரைஸ் நீ கொடுக்கலாம் ராஜாக்கு, என்ன தெரியுமா, நீ போய் 100 பிலிஸ்தியர் அடிச்சு போட்டு அவங்களுடைய நுனித்தோலை எடுத்துட்டு வந்து அவங்கள ஆண்டவருடைய சத்துருக்களை பழிவாங்கின மாதிரி நுனித்தோலை எடுத்துட்டு வந்து ராஜா கிட்ட கொடுத்தீங்கன்னா அது ஒரு நல்ல வேலை அவருடைய மகளை கல்யாணம் பண்ணிக்குவதற்கு. அதைதான் அவங்க சொல்றாங்க அந்த வசனங்களில் வர்றதை பார்க்கணும். அது ரொம்ப சாதாரணப்பட்ட காரியம் இல்லை, தான் மேரேஜுக்கு கண்டிஷன் சாதாரணப்பட்ட காரியம் இல்லை. ஏன் அப்படின்னா இது இதன் நிமித்தமாக சவுல் என்ன நினைக்கிறாரு, ஏன்னா பிலிஸ்தியர்களுக்கு அவங்க வந்து விருத்த செய்கிறத ரொம்ப ரொம்ப அவமானமாக நினைப்பாங்க, ரொம்ப கேவலப்படுத்துவாங்க, அந்த ரொம்ப ரொம்ப நம்ம அவமானமாக நினைப்பாங்க. அவங்களுடைய ஒரு மனுஷனுடைய நுனித்தோலை எடுத்தாலும் அதுக்கு 1000 பேர் வருவாங்க பழி வாங்கிறதுக்காக. ரொம்ப பெரிய அது அவமானம் அவங்களுக்கு, தேசத்துக்கு ஒரு மனுஷனுடைய நுனித்தோல் எடுத்து அவங்க 1000 பேர் வருவாங்க பழி வாங்க அப்படின்ற ரூலே இருந்துச்சு அவங்களுக்கு. இவர் என்ன சொல்றாரு, எத்தனை பேருடைய நுனித்தோல் வேணும், 100 பேருடைய நுனித்தோலை எடுத்துட்டு வானா. சவுல் பாருங்க என்ன ஸ்ட்ராட்டஜி அவருக்கு, பிலிஸ்தியர் உன்னை பார்த்து சீக்கிரமே கொண்டுருவாங்கன்னு இதை பண்ணிமா, உன்னை சும்மாவே விட மாட்டாங்க. அது ஒரு பிரைஸ், அது ரொம்ப ஹை பிரைஸ். அதுதான் தாவீதுக்கு இவ்வளோ ஹை பிரைஸாக வச்சிருக்கிறாரேன்றதுனால தான் ஒத்துக்கிறார், உயிரையே பணைய வைக்கணும் இதுக்கு, இனிமே வாழ்க்கையே போச்சுன்ற மாதிரி. ஏன்னா பிலிஸ்தியர் கையில் கிடைச்சோன்னா துண்ட துண்டமாக வெட்டிடுவாங்க, கண்ட துண்டமாக. அதனால தான் அதை ஒத்துக்கிறார், அது அவருக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, இந்த மாதிரி ஒரு ஹை பிரைஸாக வச்சிருப்பதுனால் இதை நான் முயற்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பிலிஸ்தியர்களுக்கு அதை செய்ய அவர் போகிறார். இப்படி அவர்கிட்ட மாட்டி விட பார்க்குறார், இதன் மூலமாக நீ செய்யலாம். ஓகே, அப்புறம் என்ன நடக்குது, 21 வசனம் படிங்க.
அதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறணுமே, தாவீது எழுந்து தன் மனுஷனை கூட்டிக் கொண்டு போய் பெண்களில் 200 பேரை வெட்டி அவர்கள் நுனித்தோல்களை கொண்டு வந்து தான் ராஜாவுக்கு மருமகனாகும்படிக்கு
பெரிய நம்பர். ஆனா தாவீது என்ன பண்றாரு, ஆண்டவர் அவரோடு இருந்ததுனால 100 கேக்குறீங்கன்னு சொல்லி 200 நுனித்தோள்களை எடுத்துட்டு வந்து போடுறார். 200 நுனித்தோள்கள் இதான் சொல்லுவாங்க, தி சன் ஆஃப் தி கன் என்னுவாங்க. அதாவது சாதிக்கிறவங்க போய் முடிய எடுத்துட்டு வானா தலையை வெட்டி எடுத்துட்டு வர மாதிரி ஆள் தாவீது. 100 கேட்குறீங்க, நான் தா கிங்குடைய மருமகன் ஆவருக்கு சாதாரணப்பட்ட காரியமா, அது சாதாரணமாக ஆயிட முடியுமா, ஏதோ செய்யாம பெரிய சாதனையை செய்யணும். அவருக்கு அந்த 100 நுனித்தோல்கள் எடுத்துட்டு வர்றதை விட பெரிய சாதனை வேறு கிடையாது. அது சொன்னவொன்னே தான் ஒத்துக்கிட்டார். அதுலேயும் அவர் திருப்தி ஆகாம நான் 100 இல்லை 200 எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. சவுலுக்கு எப்படி இருந்திருக்கும் அதை எடுத்துட்டு வந்து கொடுக்கும்போது, என்ன இது, இந்த மனுஷனை என்ன செய்யுது அப்படின்ற மாதிரி ரொம்ப ரிஸ்கி. 200 நுனித்தோல்களை எடுத்துட்டு வந்து கொடுக்குறார். அது கொடுத்த உடனே அப்பதான் அவருக்கு சவுலுக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு. அடுத்த வசனம் என்ன வருது,
தாவீதோடு இருக்கிறார் என்று சவுல் கண்டறிந்து கொண்டார்.
அவன் மிகவும், அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா சவுல் மிகவும் தாவீதுக்கு பயந்தான், மிகவும் பயந்தான். பாருங்களேன், இதான் இந்த 7 விதங்களில் இந்த சவுல் தாவீது செய்த எல்லா நன்மைகளுக்கும், 7 பர்ஃபெக்ட் நம்பர், அந்த மாதிரி 7 விதங்களில் தீமை அவர் செஞ்சு முடிச்சார். எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ, டிமோட் பண்ண முடியுமோ, நேரடியாக குத்தி கொலை பண்ண முடியுமோ, ஒரு வஞ்சிக்க முடியுமோ, வஞ்சித்து சத்துருக்கிட்ட மாட்ட வைக்க முடியுமோ, எல்லாத்தையும் பண்ணி முடிச்சார், எல்லாத்தையும் பண்ணி முடிச்சார். இதுல என்ன நம்ம கத்துக்கிறோம், இதுல யார் லூசர் யார் வின்னர்னு பாருங்களேன். தாவீத பார்த்தா என்ன பாவம், பாலாடுற மாதிரி அவன் அங்க அடிச்சு இங்க அடிச்சு அதை பண்ண வச்சு, இதை கடைசியில அவனுக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய பொண்ணை வேற யாருக்கும் கட்டி கொடுத்து ஊர்ல எல்லாம் அவமானமா போச்சு, என்னதுவோ ஆச்சுன்னு நம்ம நினைக்கிறோம். இந்த சாப்டரை நல்லா அனலைஸ் பண்ணா யார் வின்னர் யார் லூசர் யோசிச்சு பாருங்களேன். இந்த கேள்வியில நம்ம என்ன, இதுல என்ன நம்ம கத்துக்கிறோம், ஆண்டவர் வந்து தீமையான மனிதர்களுடைய திட்டத்தை தன்னுடைய மக்களுடைய நன்மைக்கு எவ்வளவு ஞானமாக பயன்படுத்துறார். ஏன், அவருடைய மகளை கன்னியாக தாவீதுக்கு கட்டி வச்சார். ஆனால் என்ன ஆச்சு தெரியுமா, அந்த மகளை கட்டினதுனால தான் சவுல் வந்து அவனுடைய மகனுங்க அவனுடைய மருமகங்க எல்லாரும் சேர்த்து ஒரு இந்த அதிகாரம் புக்கு முடியும் போது எல்லாரும் செத்து போன உடனே அடுத்ததாக ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளியாக அந்த உறவினராக தாவீது தான் வர முடிஞ்சிச்சு. சவுலே ஒரு விதத்தில் கிரீடம் சூட்டின மாதிரி தாவீதுக்கு தன் மகளை வஞ்சனையாக கட்டி கொடுத்தாரு. ஆனால் அதுவே என்னவா மாறி போச்சு, இவர் தான் அடுத்த, ஏன்னா எல்லாரும் செத்து போக போறாங்க, சவுல் செத்து போக போறாரு, அவன் மகன் செத்து போக போறாங்க, மருமகள் செத்து போக போறாங்க, அடுத்தது யார், சொந்தக்காரர் ரெடியா இருக்கிறது. அவன் மேராவை கட்டின, மேரா இல்ல மீகாவை கட்டின தாவீது தான் உடன் சுதந்திரவார், அவர் தான் ராஜாவான. யோசிச்சு பாருங்க, சவுலு ஆபத்தான சர்வீசஸ்ல அவரை போட்டார், எப்படியாவது அவர் கொன்னுடலாமா, இந்த பிலிஸ்தியர்களுக்கு விரோதமாக இவன் போய் செத்துருட்டோன்னு போட்டார். ஆனா என்ன ஆச்சு, எந்த அளவுக்கு தாவீது போய் பிலிஸ்தியர்களுக்கு விரோதமா பண்ணாரோ அந்த அளவுக்கு தன்னுடைய சொந்த மக்களை தாவீத நேசிக்க நேசிக்க அவர் இவர்தான் ராஜா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு. பாருங்களேன், இவர்தான் அவங்க இருதயத்திலேயே அவங்க செட் பண்ணிட்டாங்க, இவர்தான் ராஜா அப்படின்னு செட் பண்ணிட்டாங்க. இதுல யார் லூசர், யார் கடவுள், இதுல ஒண்ணுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும், தேவன் நம்ம பக்கம் இருக்கிறதாங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். நம்ம ஜெயிச்சமா தோத்தமான்றது இல்லை, ஆண்டவர் நம்ம கிட்ட இருக்கிறாரா, அந்த தோல்வியிலையும் மகத்தான ஜெயம் நமக்கு வரும். அதுதான் நம்ம பார்த்துக்கணும். தேவன் இந்த வசனங்கள்ல ரெண்டு மூணு இடங்கள்ல வருது, அந்நியாயம் நடக்கும் போதெல்லாம் தாவீதுக்கு தேவன் தாவீதோடு இருந்தார், தேவன் தாவீதோடு இருந்தார், ஆண்டவர் தாவீதோடு இருந்தார். ஏழு விதங்கள்ல கொல்லணும் அழிக்கணும் தாவீதன்னு பார்த்தார். இந்த சாப்டர் ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிச்சிச்சு, எட்டாவது ஒன்பதாவது வசனங்கள்ல சவுல் பொறாமையோடு தாவீத கொண்டு தீக்கணும், அவனை அவமானம் பண்ணி தீர்க்கணும், அவனை கேவலப்படுத்தி தீக்கணும்னு ஆரம்பிச்சாரு. அந்த சாப்டர் எப்படி முடியுது, கடைசி இரண்டு வார்த்தைகள் என்ன, அவன் பேர் மிகவும் கனம் பெற்ற, கனம் பெற்ற. சாப்டர் முடியும் போது தேவன் மேல் பற்றுதலா இருக்கிற மனசாட்சி உள்ளவர்களாக தேவனுடைய பிரசன்னம் தான் எனக்கு முக்கியம், எனக்கு செய்யற அநியாயத்தினால் நான் வேதத்தை மீற மாட்டேன், ஆண்டவர் வார்த்தைகளை மீற மாட்டேன்னு இருக்கிறவங்க தான் கடைசியில கணம் பெறுவாங்க. சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள் மாதிரி எடுத்து அடாவடியா அடிச்சுக்கிட்டு பொறாமையில பிடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க அல்ல. சவுல் என்னென்னவோ பண்ண பார்த்தார், ஆனா கடைசியில சவுலுக்கு என்ன ஆச்சு, மனுஷன் ஆண்டவரை இழந்தாரு, ஆவியை இழந்தாரு, இப்போ மிஞ்சி இருந்த எல்லாத்தையும் மகளை இழந்தாரு, ஒரு மகள் போயிடுச்சு, இன்னொரு மகள் அவளை நேசிக்குது, ஜனங்க அவளை நேசிக்க ஆரம்பிச்சுட்டா, எல்லாத்தையும் இழந்து நிற்கிறாரு. தனக்கு இப்போ பேய் பிடிச்சிச்சுன்னா மியூசிக் போடுறது யார் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் இழந்து நிற்கிறது அந்த ஆளு தான். ஆனால் அது எல்லாத்தையும் ஜெயித்து நிற்கிறது, தனக்கு நடந்த அநியாயத்தை எல்லாம் சகித்து தேவன் மேல் பற்றுதலா இருக்கிற மனசாட்சி தான் ஒண்ணு பேதுரு. இதுக்கு பிரின்சிபல், இது காரணம் என்ன, ஒண்ணு பேதுருடைய பிரின்சிபல் தான், பேதுரு அதுல சொல்ற மாதிரி தான், தன்னைத்தான் தாழ்த்தி தேவனை நம்பி இருக்கும் போது நம்ம எப்பவும் மேல மேலதான் போவோம். அதனால நம்ம தெரிஞ்சுக்கணும், இப்படிதான் அந்த கடவுள் நம்ம போர்டு எக்ஸாம்ல நம்ம எழுத வைக்கிறாரு. தாவீதுக்கு மாத்திரம் இல்லை, யோசேப்பை நினைச்சு பாருங்க என்ன நடந்துச்சு யோசேப்புக்கு, அவன் அந்நியாயமா அவங்க சொந்த சகோதரங்களே வித்து போட்டாங்க. அடுத்த வசனம் என்ன வருது, அவன் உடனே கோவப்பட்டு அந் சகோதரங்க மேல உங்க வாழ்க்கையில உங்களை மறக்க மாட்டேன்டா, வந்து உங்க பலித்து போய் அது எடுத்துக்கல, அந்நியாயமா தன் பாடுகளை அவன் சகித்தான், சகித்த தேவன் அவனோடு இருந்தார். பாண்டிப்பருடைய வீட்டுல அந்த மனைவி அவனை எவ்வளவு அந்நியாயம் பண்ணி ஜெயில போட்டுருச்சு, எவ்வளவு கேவலம், எவ்வளவு அவமானம், என்ன மாதிரி பேர்ல ஜெயிலுக்கு போனார். அந்த ஜெயிலையும் தேவன் மேல் பற்றுதலா இருக்கிற மனசாட்சினால அந்த அநியாயத்தெல்லாம் சகிச்சு இல்லைங்களா, அதை சகிச்சு பொறுமையோடு சகித்தது தேவனுடைய பார்வையில் பிரியமா இருந்தது. என்ன வருது அடுத்த வசனம், யோசேப்போடு தேவன் இருந்தார், யோசேப்போடு தேவன் இருந்தார். அவனை எவ்வளோத்தான் கீழே தள்ள பார்த்தாலும் அவன் மேல 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 வந்து உச்ச கட்டத்துல நின்னான். அப்படித்தாங்க மேல வருது, நம்மளும் அப்படித்தான் மேல வருது. யோசிச்சு பாருங்களேன், அநியாயமாய் தேவன் மேல் பற்றுதலா இருக்கிற மனசாட்சியின் நிமித்தம் அந்நியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையோடு சகித்தார், அதுவே தேவனுடைய பார்வையில் பிரியமாயிருக்கும், அங்கத்தான் உயர்த்துவார். எந்த மனுஷங்க நமக்கு தீங்குக்காக செய்யறாங்களோ, கடைசியில் அவங்க தம்பிங்களை கூப்பிட்டு அண்ணன் தம்பிங்களை கூப்பிட்டு என்ன சொல்றாரு, நீங்க எனக்கு தீமைக்காக செய்தீர்கள், ஆனா தேவன் அதை நன்மைக்காக மாற்றினார். தாவீதுடைய வாழ்க்கையில தான் சவுல் தீமைக்காக மகளை கட்டி வச்சாரு, தீமைக்காக மிலிட்ரியில போட்டாரு. அவர் பண்ணதுல இடத்துல எல்லாம் ஆண்டவர் அவரை நன்மைக்காக மாத்திட்டு வரல. கடைசியில எல்லா தேசத்திலேயே கனம் பெற்றவனா தாவீது வந்தார். சவுல் செஞ்சதுதான் இதெல்லாம் தீங்குக்காக செஞ்சார், அது ஆண்டவர் நன்மைக்காக மாத்தினார் இல்லைங்களா. நம்ம வாழ்க்கையில இதாங்க இதாங்க நம்முடைய ரட்சகருடைய பாதையும். இதெல்லாம் ஏன் இப்படி, இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள், ஏன் கிறிஸ்துவம் நமக்காக பாடுபட்டு அவர் வழியில் நாம் நடக்கும்படி அவருடைய அடிசவடுகளை நமக்காக வைத்து போனார். இந்த உலகத்திலேயே மனித குலத்துக்கு மிக மிக நன்மை செய்தது, மனித குலமே மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கிறது அந்த ரட்சகருக்கு மட்டும்தான். ஆனா அந்த ரட்சகரை என்ன பண்ணாங்க, அந்நியாயமா பிடிச்சி அந்நியாயமா அடிச்சு அவரை வாரில் அடிச்சு செய்யக்கூடாத அந்நியாயங்கள் அவருக்கு முகத்துல காரி துப்பி 6 மணி நேரம் சிலுவையில டார்ச்சர் கொடுத்தாங்க. அது எல்லாத்தையும் அனுபவிச்ச ஆண்டவர் சிலுவையிலையும் ஏறியும் தன் தாயை பார்த்துக்கிட்டு பக்கத்துல இருக்கிறவனை காப்பாத்திட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு கடைசியில என்ன பண்ணாரு, தேவனே என் ஆத்மாவையும் நீங்க செட்டில் பண்ணுங்க, உங்ககிட்ட நான் அர்ப்பணிக்கிறேன், உங்ககிட்ட என் ஆத்மா அர்ப்பணிக்கிறேன் சரிங்களா. அவரை கொடுத்தார். ஆனா அது செஞ்ச எல்லா தீமைகளும் உலகத்துக்கே நன்மையா மாறல. அவர் எல்லா நாம எவ்வளோ இந்த உலகம் அவரை கீழே தள்ளிச்சோ எல்லா இதா என்ன பண்ணாரு, எல்லா நாமத்தை விட உயர்ந்த நாமத்தை அவருக்கு சூட்டி வானோர் பூதலத்தோல் பூமியின் கீழானோர் எல்லோர் கால்களும் அவருக்கு முன்பாக முடங்கும்படிக்கு அவரை உயர்த்தினார். That is just example. அந்த பாதையில நம்ம நடக்கணும்னு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த பாதையில் நாம் நடக்கணும்னு தான் அழைக்கப்பட்டிருக்கோம். அதான் பேதுரு நமக்கு சொல்ற, இதை நம்ம படிக்கணும், இதை நம்ம படிக்கணும். இது தேவனுடைய பார்வையில் மிகவும் பிரியமா இருக்கிறது. அந்நியாயத்தை, நமக்கு நடக்கிற அந்நியாயத்தை பொறுமையோடு சகிக்கிற ஒரு குணம் அது நமக்கு இருக்கா? கொஞ்சம் அந்நியாயம் நமக்கு செஞ்சிடக்கூடாது. 7 தலை பாம்பு மாதிரி சீருவோம் இல்லைங்களா. கொஞ்சம் அந்நியாயம் நடந்துடக்கூடாது. அந்நியாயத்தை, நமக்கு அந்நியாயம் நடக்குது ஆனால் அது தேவன் மேல் பற்றுறது, நான் தேவனை நம்புறவன் ஆண்டவர் பார்த்துக்குவாருன்ற சகிக்கிற குணம் நமக்கு இருக்கா, யோசிச்சு பாருங்க. இதை நம்ம படிக்கணும். அவிசுவாசிகளுக்கு இது தெரியாது, அதனால தான் கசப்படைகிறாங்க, கோபம் அடைகிறாங்க. எனக்கு இப்படி ஆயிடுச்சே, அவங்க ஆத்மாலாம் கசப்படைஞ்சு தேவன் மேல கோபம் அடைந்து விஷமா துப்புற அளவுக்கு. எனக்கு ஞாபகம் வருது, எங்க பிரதர் கசன் பிரதர் அவங்க மகளுக்கு உடல் சரியில்லை, ஹாஸ்பிட்டல் செய்யும் போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணோன்னே தெரியல. வீட்டில் போட்டு எல்லாத்தையும் உடைக்கிறான், கோவம் வருது, ஆண்டவரை திட்டுறான், ஏன் என் பிள்ளைக்கு இப்படி ஆகணும்னு வேதனைப்படுறான். அது அவங்களுக்கு தெரியாது, நம்மளும் நமக்கு தெரியுமே. இதை பொறுமையோடு சகிக்கும் போது ஆண்டவர் இதில் உயர்வு தருவாரே. இது காரணத்துக்காக நடக்கிற சில பேர் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சகிக்க ஆகுது. ஒருத்தர் ஒரு இடத்துல லிஃப்ட் இல்லை, படி படி ஏறி போனோம், லிஃப்ட் இல்லை, ஒரு 5 மாடி ஏறி போனோம், அதுக்கு என்ன வியாகுலம், என்ன இது, என்ன இது பண்றாங்க, அதுக்கே கோவம் வந்து அதுக்கே ஆண்டவர்லாம் கூப்பிடுறது பாருங்கள. இது வந்து ரொம்ப தப்பான குணம். ஏன்னா எனக்கு எல்லாம் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும், யாரும் எனக்கு அநியாயம் பண்ணக்கூடாது, அப்பதான் நான் ஆண்டவர்கிட்ட உண்மையா இருப்பேன், அப்பதான் ஆண்டவரை நம்பி இருப்பேன். ஆனா எனக்கு ஏதாவது ஆண்டவர் எப்ப பாரு ஆசீர்வச்சுக்கிட்டு இருக்கணும், அப்பதான் நான் உண்மையா இருப்பேன். நல்லது நடந்தா தான் உண்மையா இருக்கணும். எதுக்கு ஏதாவது தீங்கு நடந்துச்சு, ஒழுங்கு நடக்கல, எனக்கு ரொம்ப கஷ்டம் வந்துருச்சு, நான் என்ன பண்ணுவேன், இனிமே நான் உண்மையா இருக்க மாட்டேன், நான் இது அப்படியெல்லாம் இருக்க மாட்டேன். அப்படி இல்லை விசுவாசம். தாவீதுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் நடந்தாலும் கடைசி வரைக்கும் அவர் உண்மையா இருந்தான். யோபு கதானம் வந்துச்சு, யோபு எல்லாத்தையும் அவனுக்கு கொடுத்து வச்சிருக்கிறீங்க, அதனாலதான் அவன் உண்மையா இருக்கிறான். அது உண்மையான விசுவாசமா? எல்லாம் நல்லதா நடக்குது ஆனா அதுக்கு உண்மையா, அது உண்மையான விசுவாசம் இல்ல. கஷ்டம் வரும்போது, உபத்திரம் வரும்போது, நமக்கு அநியாயம் நடக்கும் போது அப்போ நம்ம எப்படி இருக்கோம், அதான் நம்ம கேரக்டரை காட்டுது, அதான் நம்ம விசுவாசத்தை காட்டுது. அதை நம்ம பார்த்து படிக்கணும். ஓகே, இந்த பாடங்கள்ல சும்மா கொஞ்சம் புல்லட் பாயிண்ட்ஸா, யார் இதுல லூசர், மெய்யாகவே சவுல் தான், எல்லாத்தையும் இழந்து நிக்கிறது. பெரிய வின்னர் யாரு, ஏமாந்து ஏமாந்து அவமானத்தை சகிச்சு எல்லாத்தையும் சகிச்ச தாவீது தான் இதுல வின்னர். இப்படித்தான் நம்ம ஜெயிச்சு வர முடியும். நம்மளும் தாவீது மாதிரி ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஒரு நாள் கிறிஸ்துவோடு ஆளுவதற்காக அழைக்கப்பட்டவர்கள். ஆனா தாவீது மாதிரி நாம் அதுக்கு இன்னும் ரெடியா இல்லாததுனால நம்மளை ஆண்டவர் அவருடைய ஸ்கூல் ஆஃப் ட்ரைனிங்ல போட்டு நடத்துறார். அதான் இந்த உலகத்தின் அனுபவம். அவருடைய ஸ்கூல் ஆஃப் ட்ரைனிங்ல நமக்கு இருக்கிற போர்டு எக்ஸாம் தான் அந்த போர்டு எக்ஸாம். நமக்கு தீங்கு நடக்கும் போது, நன்மைக்கு பதிலாக தீங்கு வரும்போது நம்ம அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றோம், அதுதான் நம்ம வளர்ச்சியை காட்டுது. இட்ஸ் அ ட்ரைனிங். எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாயிராமல் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாயும் துக்கமாய் காணும். அதில் அதில் பிற பயிற்சி, சாரி இதில் மறையுது, அதில் படிங்க அந்த எபிரேயர் 12:11. பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். எந்த பயிற்சியும் தற்காலத்தில் இந்த டைம்ல நம்ம இப்ப அனுபவிக்கிற டைம்ல நல்லா இருக்கா? ரொம்ப பிடிக்காது. தாவீதுக்கு நல்லாவே இல்லை. எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ அவமானம், எவ்வளோ வேதனை இருக்கு. நாய் மாதிரி விரட்டுறாங்களே, நான் என்ன பண்ணுவேன்? அது நல்லா இருக்காது. அதுதான் ஸ்கூல் ஆஃப் ட்ரெயினிங். அந்த டைம்ல நல்லா தான் இருக்காது. ஆனால் அதை பாஸ் ஆகி பிற்காலத்தில் அநேக நீதியான பலனை கொடுக்கும். நம்மளும் தாவீது மாதிரி எந்த சூழ்நிலையில எந்த மனிதர்கள் இல்லை, யாருமே காப்பாற்றுறதுக்குனாலும் ஆண்டவருடைய வாக்கு தத்துவம், அவருடைய வார்த்தை, அதை மாத்திர தொங்கி நடக்கிற விசுவாசத்தில் நடக்கிற வாழ்க்கையை கத்துக்கணும். அதுக்கு ஆண்டவர் நம்மளை ட்ரெயின் பண்ணாம விட மாட்டார். சில நேரத்தில் தேவனுடைய பராமரிப்பு ரொம்ப குழப்பமா இருக்கும், ரொம்ப நமக்கு விரோதமா இருக்கிற மாதிரி தெரியும், நம்மளை அழிக்க வர மாதிரி தெரியும், ரொம்ப வேதனையா தெரியும். அந்த நேரத்துல தான் ஆண்டவரை நம்பி நம்ம தொடர்ந்து போகணும். ஏன்னா இன்னும் சாப்டர் முடியல, இன்னும் சாப்டர் முடியல. அந்த பயிற்சி ரொம்ப நாள் போகாது, சீக்கிரம் முடிஞ்சிடும் இல்லைங்களா? சீக்கிரம் முடிஞ்சிடும். அந்த உபத்திரவுக்கு மத்தியிலையும் ஆண்டவர் நம்மளை வடிவமைச்சு நம்மளை பலப்படுத்தி நம்மளை சரி பண்ணிட்டு வர்றாரு. ஏன் தாவீது இப்போ இப்படி மோல்டு பண்ணதுனால தான் மிக ப்ரெஷஸ் பாடங்களை அவர் படிச்சுட்டு வருவார். அப்படி படித்த ஒரு மனுஷனால தாங்க பைபிளே மிகப்பெரிய புக்கை எழுத முடியும். அந்த எழுதுகிற சங்கீதத்தில் ஒவ்வொன்றும் ஒரு வசனங்கள் போதும். இப்போ சங்கீதம் முதல் வசனம் எவ்வளோ 3 மாதம் சொல்லி கொடுத்துருக்கான்னு நினைக்கிறோம். முதல் வசனம் 3 மாதம் படிச்சிருக்கிறோம். அவ்வளோ ஆழமாக எழுத முடியும்னா இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் இல்லாமல் முடியாது. இந்த மாதிரி ட்ரைனிங்கெல்லாம் இல்லாமல் முடியாது. தேவனுடைய வழியில் ட்ரெயின் ஆகும். அந்த ட்ரைனிங்கில் தான் நம்ம எல்லாம் இருக்கோம். இதை பார்த்து நம்ம படிக்கணும், இதை பார்த்து விடாமுயற்சி படிக்கணும், இதை பார்த்து பொறுமையை படிக்கணும். இந்த பாடங்கள்லாம் நம்ம படிச்சுக்கணும். எக்ஸாம்பிள், அருமையான ஆண்டவரே, இந்த பாடங்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தாவீதுடைய வாழ்க்கையில் நீ செய்த அந்த அவர் கொடுத்த அனுபவங்கள், அவர் கொடுத்து வருகிற பயிற்சி அநேக விதங்களில் எங்கள் வாழ்க்கையில் இது பேசுகிறது. ஆண்டவரே, அநியாயங்கள் எங்களுக்கும் நடக்குது, வேதனைகள் எங்களுக்கும் ஏற்படுகிறது, பல விதங்கள் கஷ்டம் ஏற்படுகிறது. ஆனால் நாங்கள் நம்புகிற தேவன் அந்த கஷ்டங்களை வைத்து எங்களை உயர்த்தக்கூடிய தேவன். அந்த கஷ்டங்களை வைத்து எங்களை வடிவமைத்து எங்களை தீர்ப்படுத்தி எங்களை திடப்படுத்தி பலப்படுத்தி மிக உன்னதமான உயர்வான இடங்களுக்கு எங்களை உயர்த்தக்கூடிய தேவன். நன்மையை தீமையாக தீமையை நன்மையாக மாற்றி கொடுக்கிற தேவன். எங்களுடைய துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுகிற தேவன். அந்த விசுவாசத்தில் ஆண்டவரே என்ன நடந்தாலும் உம்மை நம்பி வாழ்கிற, உம்முடைய வாக்கு தத்துவத்தை வார்த்தையை பற்றி நடக்கிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. இன்னுமே தாவீதுக்கு கஷ்டங்கள் மேல கஷ்டங்கள் தான். இனிமே எந்த உதவியும் அவருக்கு இருக்க போறது இல்லைதான். ஆனா அதுல எல்லாவற்றிலையும் தேவன் அவருக்கு எவ்வளவு உம்முடைய கல்லூரியில் எவ்வளவு அருமையான பயிற்சி அவருக்கு தந்து வளர்த்து வர போகிறீர். அதில் நாங்கள் அதை படிக்கும் போது எங்க வாழ்க்கையிலையும் இந்த பயிற்சிகளை பாடங்களை படித்து வளர முதிர்ச்சி அடைய வளர எங்களுக்கு உதவி செய்ய மாட்டவரேன். எங்களை வழி நடத்த இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல தேவனே.
ஆமென்.
இதோடு இந்த கூட்டத்தை